அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 21.
தவத்தால் துன்பு
பிழையலை சொல்லிக் கொடுத்து அறங்களை மறந்து பிழைகளையே அறமாக இப்ப சொல்லிக் கொடுத்து இந்த குடும்பங்கள் சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போய்விட்டது. ஒரு பெண் திருமணம் செய்து போனால் அம்மா காரி சொல்லி கொடுத்து அனுப்புறாள், அங்கே போய் இந்த எல்லாம் சேர்ந்து வாழ்ற வச்சிருக்க அதை தனியாக கூட்டிகிட்டு போயிரு. தனியே போவதிலே எப்படி எனக்கு அது புரியவில்லை. தனியே போவது தான் சந்தோஷமாக இருந்தா, ஏன் கல்யாணம் பண்ணுறேன், தனியவே இருந்துடேன், சேர்ந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லையே. உனக்கு சேர்க்கை இயல்பென்று தெரிகிறது அல்லவா, ஒரு கணவன் தேவை, ஒரு பிள்ளை தேவை, உறவு தேவை என்று தெரிகிறது அல்லவா. அது தெரிந்தால் உறவை நீ போற்றினால்தானே அந்த உறவு உனக்கு வரும். எனக்கு இந்த உறவு வேணாம், கணவன் மனைவி அப்பா மாமியாரோட இருக்க வேண்டாம், மாமனாரோட இருக்க வேணாம்டா, கொஞ்ச நாள் போனோம்னா கணவனோடையும் இருக்க வேண்டாம், பிள்ளைகளோடையும் இருக்க வேண்டாம் என்று முதியோர் இல்லத்திலே இருக்க வேண்டியதுதான். நான் சொல்றது உறவை பேணுவதற்கு விருப்பப்பட எவ்வளவு நான் சொல்றேன் பாருங்க, உறவுல சில இடைஞ்சல்கள் இல்லாமல் இல்லை, உறவுல சில இடைஞ்சல்கள் இல்லாமல் இல்லை. ஆனா கணக்கு இடைஞ்சல் அதிகமா சந்தோஷம் அதிகமா என்று கணக்கு பார்த்தால் நிச்சயமா சந்தோஷம்தான் அதிகம். இன்றைக்கெல்லாம் நாங்கள் இந்த வீடுகளிலே குழந்தைகள் பெறுவதை குறைத்து விட்டோம். ஒரு பிள்ளை, ஒன்றரை பிள்ளை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை. என்னென்றால் இப்ப பிள்ளை வளர்க்கறது பெரிய வேலையா போச்சு. ஒரு பிள்ளை பெற்று வளர்க்கறதுக்குள்ள அம்மா அப்பாவுக்கு போதுமா, ஒரு பிள்ளை போதும். ஏனாயிற்று என்றால் இதில் தனியே இருக்கிறதால கஷ்டம். இப்ப உறவோட இருந்தா பிள்ளை வளர்க்கறது ஒரு வேலையே இல்லை பாருங்க. அவன் சித்தப்பா வீட்டில் கொஞ்சம் நேரம் இருப்பான், பெரியப்பா வீட்டில் இருப்பான், இங்கிருந்து பிள்ளை போய் இப்போ எந்த வீட்டில் பிள்ளை இருக்குன்னு தேட வேணும். ஏன்னா ஏதோ ஒரு உறவு வீட்டிலே அவங்க சாப்பிட்டு கொண்டிருப்பான். அப்படி வளர்த்தா பிள்ளை வளர்க்குறது இது நாமே பார்த்து நாமே கவனித்து நாமே கஷ்டமாக்கி நாம் நம்முடைய பிழையான திட்டமிடுதலாலே பிள்ளை கஷ்டம் என்று பிள்ளையை நிறுத்திட்டோம். இதுதான் இப்போ நாம் செய்கிற குற்றம். உறவு என்பது எப்போ இப்போ எனக்கு பட்டினி என்றால் அடுத்த உறவோட பக்கத்து வீட்டிலேருந்து அங்கே போய் வாங்கி சாப்பிடலாம். எங்கள் யாழ்ப்பாணத்தில் பனை ஓலையில் வேலி அடைப்பார்கள். வேலிங்கிற வேலி தான் நீ சொல்கிறீர்கள், வேலி அடைப்பார்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு இந்த வேலி பனை ஓலை வேலி தான் இருக்கும். நாங்கள் வாழ்ந்த காலத்தை எது சொல்கிறேன், இப்போ வீட்டுக்கு பெரிய நிலம், அதில் ஒரு கிணறு வீடு, இந்த கிணறு பக்கத்தில் வேலி, அடுத்த வீடு தொடங்கும். நாங்கள் ஸ்கூலுக்கு போய் வந்தால் அன்னைக்கு வீட்டில் எங்களுக்கு வச்சிருந்த சமையலில் ஏதாவது விருப்பம் இல்லாத அன்னைக்கு எது இருந்துட்டுண்டா, தட்டில் சாதத்தை போட்டு இந்த கிணத்துல ஏறி இருந்து அடுத்த வீட்டு எங்க சித்திய கூப்பிடுவேன், சின்னம்மா சின்னம்மாண்டு கூப்பிட்டா வருவாங்க. இந்த சோத்துக்கோப்பை இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன கறி இதுல கொஞ்சம் போடுங்கன்னு கேட்பேன், அவங்க போட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த பிள்ளைகள் அங்க செப்படி காட்டி இங்க போட்டு சாப்பிடும். இந்த உறவை யாராவது வேணாம் என்று நினைப்பார்களா? வேணாம் என்று நினைக்க முடியுமா? ஆகவே இங்கேயும் நீ சந்தோஷமாக இருக்கலாம், இங்கே சந்தோஷம் இருக்கிறதன் மூலம் அங்கேயும் சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் அன்பினுடைய பயன் என்கிறார். திருப்பி குரல் வாச்சு, உரை வாச்சு, உரை விளக்கத்துக்கு போங்க.
அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உரை: அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப அன்புடையராய் இல்லறத்தோடு பொருந்திய நெறியின் பயன் நின்று சொல்லுவர் அறிந்தோர். வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இவ்வுலகத்து இல்வாழ்க்கை கண் நின்று இன்பம் நுகர்ந்து அதன் மேல் துறக்கத்து சென்று எய்தும் பேரின்பத்தினை. உரை குறிப்பு: வழக்கு ஆகுபெயர். இல்வாழ்க்கை கண் நின்று மனைவியோடும் மக்களோடும் ஒக்கலோடும் கூடி இன்புற்றார் தாம் செய்த வேள்வித் தொழிலால் தேவராய் ஆண்டு இன்புறுவர். ஆகலின் இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்றார். தவத்தால் துன்புற்று எய்தும் துறக்க இன்பத்தினை ஈண்டு இன்புற்று ஈண்டு இன்புற்று எய்துதல் அன்பான் அன்றி இல்லை என்பதாம்.
முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இல்லறம் படிக்கிற பொழுது சொல்லி இருக்கிறேன், ரெண்டு விதம் வழியாலே சொர்க்கம் அடையலாம். ரெண்டு வழியாலே சொர்க்கம் அடைய, நம்முடைய மரபு நம்பிக்கை, நீ போய் பார்த்தாயா என்று கேட்கக்கூடாது. ரெண்டு வழியாலே சொர்க்கம் அடையலாம். ஒன்று, இல்லறத்தை பூரணமான அறவழியிலே நடத்தினால் அதற்கு மறுமை பயன் சொர்க்கம். நம் நூல்கள் சொல்லுவதன்படி மறுமை பயன் சொர்க்கம். இப்போ துறவரத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் என்று வையுங்கள். துறவரத்தை மேற்கொண்டு படிப்படியாக உயர், எதுவுமே திடீரென்று வருவதில்லை. துறவு என்றால் சில பேர் நினைக்கிறார்கள் காவி எடுத்தோடனே துறவு வந்துடும் என்றார்கள், அப்படி இல்லை, துறவு திடீரென்று வராது. அதிலே ஆரம்ப படியிலே ஏறி படிப்படியாக உயர்ந்து போக வேண்டும். அந்த கடைசியாக போய் எல்லாம் துரத்தல். எல்லாம் துரத்தல் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் நான் எனது என்ற ரெண்டும் விடுதல். நான் என்பது அகங்காரம், எனது என்பது மமகாரம். என்னுடைய என்ற உணர்வையும் விட்டுவிட வேண்டும். நான் என்கின்ற உணர்வையும் விட்டுவிட்டால் வருவது வீடு. அதான் முற்றாக விடுவதால் கிடைப்பது வீடு. அது நமக்கு மோட்சத்தை தரும். இப்ப இந்த பயணத்திலே போகிறீர்கள் அல்லவா, நீங்கள் போகிற பொழுது அது வரைக்கும் அந்த கடைசி எல்லை போய் முற்றாக நான் எனது என்கின்ற விட நானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே, கந்தரனுபூதி. அப்போ அந்த எல்லைக்கு போகிறீர்கள், போய்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கடைசிப்படி ஏற வேண்டி இருக்கிறது. முதல் படியிலே இருக்கிற போது ஊழின்படி உங்கள் ஆயுள் முடிய வேணும் என்று விதி. வகுக்கப்பட்ட ஆயுள் தானே கிடைக்கும். இப்ப நீங்கள் துறவு நோக்கி முயற்சிக்கிறீர்கள். துறவினுடைய கடைசி எல்லை தொடவில்லை, இடையிலே செத்து போனீர்கள். உங்களோட உடம்பு விட்டு உயிர் பிரிந்து விட்டது. அப்ப இந்த உயிருக்கு என்ன மறுமை பயன் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. கேட்டால் நம்முடைய நூலாசிரியர்கள் சொல்வதன்படி துறவிலே முயன்று கொண்டிருக்கிறவன் இடையிலே இடைநிலை ஒன்றிலே அவனுடைய உயிர் பிரிந்து விட்டால் அவனுக்கும் மறுமை பயன் சொர்க்கம்தான். அவனுக்கும் மறுமை பயன் சொர்க்கம்தான். இல்லறத்தில் நிறைவாக வாழ்ந்தவனுக்கும் சொர்க்கம்தான். துறவரத்திலே இறுதி பயன் அடையாத இடைநிலையில் உயிர் விட்டவனுக்கும் பயன் சொர்க்கம்தான். இதை வைத்துக் கொண்டு ஒரு கேள்வி எழுப்புவார்கள். துறவரம் என்பது தன்னை வருத்திக் கொள்வது. நான் சொல்வதல்லவா, விரதம் முதலியவற்றினாலே தன்னை ஒடுக்கி கொண்டுதான் துறவரத்துக்கு போய் சொர்க்கம் அடைய வேண்டும். இல்லறத்திலே ஒரு கஷ்டமும் இல்லை. மனைவி மக்கள் எல்லாருடையும் சேர்ந்து கூடி சந்தோஷமா குடிச்சு சாப்பிட்டு குடிச்சுன்றது நம்ம மற்றதை சொல்றது இல்லாம சேர்ந்து சாப்பிட்டு ஒன்றாக இருந்து சொர்க்கம் அடையலாம் இல்லறத்திலே. துறவரத்திலே கஷ்டப்பட்டு துறவரத்து சொர்க்கம் அடைய வேண்டும். அதனாலே தான் இல்லறம் பற்றி சொல்லுகிற பொழுது பெருமாள் திருவள்ளுவர் சொன்னார், முயல்வாருள் எல்லாம் தலை என்றார். இயல்பினான் இல்வாழ்வான் என்பான். முயல்வாருள் எல்லாம் தலை என்றால் என்ன அர்த்தம் என்றால், அங்க பாருங்க துறவிகளை சொல்லவில்லை. சில பேர் இப்ப பிள்ளையா விளக்கம் சொல்றார், துறவியை விட இல்லறத்தான் பெற்றர் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி இல்லை. முயல்வார் என்பது துறவு நோக்கி முயற்சி செய்கிறவர்கள் என்ற அர்த்தம். முற்றும் துறந்தவனை சொல்லவில்லை. அதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆகவே துறவியிலே போய் கஷ்டப்பட்டு இடைநிலையிலே உயிர் பிறந்தவனுக்கும் சொர்க்கம்தான் பதில். இல்லறத்திலே இருந்து ஒரு கஷ்டமும் விடாம கூடி சந்தோஷமா நிறைஞ்சு வாழ்ந்தவனுக்கும் சொர்க்கம்தான் பதில். ஆகவே அந்த துறவு முயற்சியை விட இல்லறம் சிறந்தது என்கிறார். ஏன்னா அது கஷ்டப்பட்டு சொர்க்கம்தான் நீ அடைய போறாய். கஷ்டப்படாமலே சொர்க்கம் அடைறதுக்கு இங்க ஒரு வழி இருக்கடா, இதுதான் வழி. சொர்க்கம் அடைவதுதான் நோக்கம் என்றால் இது பெட்டர். ஆனால் சொர்க்க துறவரத்தினாலே தான் வீடு அடைய முடியும். அதை இங்கே அவர் வலியுறுத்துகிறார். வாசிங்க திருப்பி.
உரை குறிப்பு. வழக்கு ஆகுபெயர். இல்வாழ்க்கை கண் நின்று மனைவியோடும் மக்களோடும் ஒக்கலோடும் கூடி இன்புற்றார் தாம் செய்த வேள்வி தொழிலால் தேவராய் ஆண்டு இன்புறுவர் ஆகலின் இன்புற்றார் ஏதும் சிறப்பு என்றார். தவத்தால் துன்புற்று ஏதும் துறக்க இன்பத்தினை ஈண்டு இன்புற்று எய்துதல் அன்பா நன்று இல்லை என்பதாம்.
தவத்தால் துன்புற்று அடையும் துறக்க இன்பத்தினை ஈண்டு இங்கே இன்புற்று அடைவதற்கு அன்பை தவிர வேறு வழி கிடையாது. ஆகவே இல்லறத்திலே இருந்து அன்பு செய்வாயானால் ஒரு துறவு நோக்கி முயற்சித்தவன் கஷ்டப்பட்டு அடைகிற பயனை நீ சுலபமாக இங்கே அடைவாய்.
குறள் 76. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அகதே துணை.
இது ரொம்ப முக்கியமான ஒரு குறள். அறத்துக்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்துக்கும் அகுதே துணை. இதுக்கு பலவிதமான பொருள்கள் சொல்லுகிறார்கள். அன்பு எதற்கு காரணமாக இருக்கும் என்றால் அறத்துக்கு காரணமாக இருக்கும். இதுக்கு வேற வேற உரைகள் பல பேர் எழுதுகிறார்கள். அதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது, நான் முதல் பரிமளர்கள் சொல்றதே சொல்லவில்லை, பல பேர் சொல்வார்கள் அன்பினாலே அறம் விளையும் என்று சொல்வார்கள். அது அறியார்களுடைய செயல். சில நேரத்திலே மரமும் அன்பினாலே விளையும். எப்படி என்பதற்கு பதில் நான் அதான் முந்தையும் சொல்லியிருக்கிறேன். பெற்ற பிள்ளையிலே தாய்க்கு அளவில்லாத அன்பு. கடை வீதிக்கு போகிறார்கள். பிள்ளை திடீரென்று குறுக்கு ரோட்டில் வீதியிலே பாய்கிறது. ஒரு கார் வந்து அடிக்க பார்த்தது. அம்மா இழுத்தெடுத்துட்டா, இழுத்தெடுத்துட்டு பிள்ளை மேலே கோபமா பிள்ளைய போட்டு அடி அடி என்று அடிக்கிறாள். கார் அடிச்சா இதை விட பரவாயில்லாம இருந்திருக்குன்ற அளவுக்கு அடிக்கிறாள். இப்ப நான் கேட்கிறேன், இந்த தாய் அடிச்ச அடி இருக்கிறதே, இந்த அடியினுடைய ஆதாரம் என்ன? பிள்ளையின் மேல் கொண்ட வெறுப்பு இல்லை, அன்புதான் காரணம். ஆகவே மரத்துக்கும் அகுதே துணை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுங்களா? அறத்துக்கு அன்பு சார்பாக இருப்பது போல மரத்துக்கும் அகுதே துணை. அறியார்கள் அப்படி சொல்வார்கள் என்கிறார் பரிமளகர். அந்த உரை எடுக்கவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், அறத்துக்கே அன்பு சார் என்ப, நீங்க உரை வாசிங்க.
அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அகதே துணை. உரை: அன்பு சார்பு அறத்திற்கே என்ப அறியார், அன்பு துணையாவது அறத்திற்கே என்று சொல்லுவர் சில அறியார், மரத்திற்கும் அகதே துணை, ஏனை மரத்திற்கும் அவ்வன்பே துணையாவது. உரை குறிப்பு: ஒருவன் செய்த பகைமை பற்றி உள்ளத்து மரம் நெகிழ்ந்துழி அவனை.
மரம் என்ற சொல்லுக்கு இவர்கள் எடுக்கிற உரை கோபம் என்று எடுக்கிறார்கள். என்ற மரம் பல வகைப்படும், இங்கே கோபம். இப்ப அதைத்தான் இந்த இடத்துல நீங்க பொருள் சொல்ல வேண்டும். வாசிங்க உரை குறிப்பு:
ஒருவன் செய்த பகைமை பற்றி உள்ளத்து மரம் நெகிழ்ந்துழி.
உள்ளத்து
மரம்
கோபம் நிகழ்ந்துளி என்று பொருள் கொள்ள வேண்டும். மரம் நிகழ்ந்துளி.
அவனை நட்பாக கருதி அவன் மேல் அன்பு செய்ய அது நீங்குமாகலின் மரத்தை நீக்குதற்கும் துணையாம் என்பார்.
இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? நான் முதல் சொன்னது மரத்துக்கும் அன்பே துணை, அறியார் மரத்துக்கும் அன்பே துணை என்று சொல்லி ஒரு முறை ஒரு பேராசிரியர் என்னை பாராட்டினார். தப்பா நான் சொன்னதுக்கு ஒரு பாராட்டு கிடைத்தது. அதாவது நான் சொல்றது அறத்துக்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்துக்கும், அதாவது அறிவில்லாதவன் முட்டாள்தனமா சில நேரத்துல செய்யறதுக்கும் அன்பு துணையாக இருக்கும் என்று பொருள் சொல்லலாம். அதுல ஒரு அளவு சரியே தவிர 100% சரியில்லை. இந்த அதிகாரத்துக்கு அது பொருத்தம் இல்லை. இப்ப அறத்துக்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்துக்கும் அகுதே துணை. இதுக்கு இவர் சொல்லுகிறார், அறத்துக்குத்தான் அன்பு சார்பு என்று சொல்வார்கள். மரம் நிகழ்ந்துளி, ஒருவர் ஒரு பிழை செய்து விட்டார், எனக்கு ஒருவர் பிழை செய்து விட்டார், எனக்கு கோபம் வந்து விட்டது, உள்ளத்திலே கோபம் வந்து விட்டது. கோபம் வந்தால் அதை எப்படி நீக்குவது? இது ஒரு பெரிய பிரச்சனை. கோபம் வந்தால் அதை நீக்க வேணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்படி உனக்கு கோபம் வந்தால் உனக்கு கோபம் வரத்தக்க செயலை செய்தவன் மேலே நீ ஏதாவது ஒரு அன்பை காட்டு. இதெல்லாம் சாத்தியமா சார் என்று செய்யலாம். காட்டி பார்த்தால் அதனுடைய சாத்தியம் தெரியும். சின்ன வயசுல எங்க ஊர்ல பாடத்திட்டத்துல ஒரு பாடம் போட்டிருந்தார்கள், எனக்கு இப்போ அது ஞாபகத்தில் இருக்கிறது. அதுக்கு போட்ட படம் கூட ஞாபகத்துக்கு இருக்கிறது. ஒரு பையன், அவன் ஸ்கூலுக்கு போறான், அங்க பக்கத்து பையன் இவனை அடிச்சுட்டான். இவன் வந்து வீட்டுல முறப்பாடு வைக்கிறான் அப்பாவுக்கு. இது ஒரு சின்ன சிறுகதை மாதிரி போட்டிருந்தார்கள். அப்ப எல்லாம் நல்ல நல்ல சிறுகதை தான் பாடத்திட்டத்துல போடுவார். அப்ப இந்த அப்பாட்ட வந்து சொல்றான், அப்ப என் பக்கத்துல எனக்கு அடிச்சுட்டான்னு. அப்பா அடுத்த நாள் ஒரு தட்டம் எடுத்து அதுல பழங்கள் எல்லாம் வாங்கி ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சு இதை கொண்டு போய் அந்த பையனுக்கு கொடுத்துட்டு வாடா என்று கொடுத்து அனுப்புறார். பக்கத்து வீட்டு பையன் இவன் கொண்டு போய் அந்த தட்டத்தை கொடுக்கிறான். கொடுத்த உடனேயே அவன் மனதில் இருந்த பகை அந்த நிமிஷமே நீங்கி நட்பு உண்டாயிற்று என்று அந்த கதை எழுதுவார்கள். அப்ப பகையை நீக்குவதற்கு அன்பு செய்வதுதான் வழி. மற்றபடி நீங்க எப்படியும் பகையை நீக்கும். நீங்க பகைக்கு பகை செய்தால் அது ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வளர்ந்து கொண்டு போகுமே தவிர, பகையினாலே இருக்கக்கூடிய கஷ்டம் என்னவென்றால் எதிராளி மட்டும் நிம்மதி இனமாக இருப்பான் என்று நினைக்காதீர்கள். ஆயுள் காலம் முழுவதும் நீங்கள் நிம்மதி இனமாக இருப்பீர்கள். எதிராளியை பத்தி கவலைப்படாமல் விட்டுடலாம். இப்போ ஒருத்தன் எனக்கு தீமை செய்கிறான் என்றால் திருப்பி நான் தீமை செய்து விட்டேன் என்று வையுங்க, திருப்தி வருமே தவிர நான் எனக்கு ஒன்று செய்து விட்டேன் என்று நிம்மதி வராது. எப்ப நிம்மதி வரும்? எப்போ அந்த பகை இல்லாமல் போகிறதோ அப்போதான் நிம்மதி வரும். ஆகவே நீங்க உங்களுக்கு திருப்திக்காக இன்னொரு பகை செய்து விட்டு பிறகு அவன் அதுக்கு இரட்டிப்பான பகை செய்து விட்டு வாழ்நாள் பூராகவும் ரெண்டு பேரும் நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள். அப்படித்தான் இப்ப பல பேர் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதை விட ஒரு சின்ன சின்ன பொறுமை தான் பாருங்க, சின்ன பொறுமை. ஆரம்பத்தில் இது பெருகிறது ரொம்ப பெருசு ஆயிட்டுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு பிறகு கதறி இழுக்க வேண்டியதுதான். ஆரம்பத்தில் ஒருத்தன் தீமை செய்கிறானா, கொஞ்சம் திருக்குறள் படிச்சிருக்கிறனே நான், திருக்குறள் படிக்கிறதுடைய நோக்கமே அதுதான் பண்ணுங்க. திருக்குறள் படிச்ச என்ன செய்யணும்? வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். முடிஞ்சா கொஞ்சம் இறங்கி அன்பு செய்துப்பார், இறங்கி அன்பு செய்துப்பார். உடனே அவன் மனம் மாறிவிடும். அப்படியும் மாறவில்லையா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேற. சில பேர் அப்படியும் இருப்பார்கள், திருவள்ளுவரே அதையும் சொல்லுகிறார், நன்றாற்றலிலும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. சில பேருக்கு நீ என்னதான் நன்மை செய்தாலும் சரி வரமாட்டான், அவனுக்கு வேற பாசை இருக்கு, அந்த பாசையால பேசன்ட்டு அவரே சொல்றார். ஆனா நீ முதல் பேச வேண்டிய பாசை இதுதான், ஒருத்தன் தீமை செய்கிறானா, தீமை செய்தால் அவன் அன்பு காட்டிப்பார், அவன் திருந்திடுவான். அவன் திருந்துறதாலே அவனுக்கு மட்டும் நன்மை இல்லை, உனக்கும் நன்மை. பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் நல்லவனாக இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், கெட்டவனாக இருந்தால் ஆயுக்காலம் பூரா டென்ஷனாக இருக்க வேண்டும். ஆகவே நீ முடிந்த அளவு அவனுக்கு அன்பு செய்து அதை நீக்கு. அதைத்தான் சொல்லுகிறார், அறத்துக்கே அன்பு சார் என்பர் அறியார், மரத்துக்கும் அகதே துணை. இதில் பரிமள அழகர் ஒரு நுட்பம் பிடிக்கிறார். மரத்துக்கும் அகதே துணை என்றால் என்ன அர்த்தம்? இப்போ உங்களை பொதுவாக கேட்குறேன், மரத்து நீங்கள் ஒன்றும் பெருசாக உரைக்குள்ளே போக வேணாம், மரத்துக்கும் அகதே துணை என்றால் மரம் நிகழ்வதற்கும் அதுவே துணை, அப்படித்தானே பொருள் கொள்வோம். அறம் நிகழ்வதற்கு அன்பு துணையாகும் என்பார்கள், மரத்துக்கும் அகதே துணை என்றால் நாங்கள் என்ன பொருள் கொள்வோம்? மரம் நிகழ்வதற்கும் அதுவே துணை. இப்போ நான் திருப்பி கேட்குறேன், நோய்க்கு மருந்தே துணை, இதுக்கு என்ன பொருள்? நோய் நிகழ்வதற்கும் மருந்தே துணையாக இருக்கும், அப்படி சொல்லுவோமா? நோய்க்கு மருந்தே துணை என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? நோயை நீக்குவதற்கு மருந்தே துணை என்று பொருளே தவிர நோய் நிகழ்வதற்கு மருந்து துணை என்று அர்த்தமா? துன்பத்துக்கு யாரே துணை? சும்மா நாங்க சொல்றது துன்பத்துக்கு யாரே துணை என்றால் என் துன்பம் வளர்வதற்கு யாரே துணை என்ற பொருள். இந்த துன்பத்தை நீக்குவதற்கு யாரே துணை என்று தானே பொருள் எடுக்கிறோம். அதுபோல மரத்துக்கு மகதே துணை என்றால் மரத்தை நீக்குவதற்கும் அன்பே துணையாகும் என்று பரிமளழகர் உரையெடுக்கிறார். அது புரியாம நாம படிப்பா என்ன ஆகும் என்று கேட்டால், மரத்துக்கும் மகதே துணை என்றால் அப்ப என்னுடைய கெட்ட குணங்களுக்கும் அன்புதான் துணை என்று, கெட்ட குணங்களை நீக்குவதற்கு அன்பே துணை என்று பொருள் சொல்லுகிறார். இதுக்குதான் பாருங்க உரையாசிரியர்கள் மூலமாக படிக்க வேண்டும் என்பது. அவரே அந்த உரை சொல்லுவார், துன்பத்துக்கு ஆரே துணை என்றாற் போல. எனக்கு இதெல்லாம் படிக்கிற பொழுது, ஆரம்பத்தில் படிக்கிற பொழுது ரொம்ப சிலிர்த்து போவேன், அட இப்படி ஒருத்தர் இவ்வளவு இலகவா சொல்லி தருகிறாரே, துன்பத்துக்கு யாரே துணை, நோய்க்கு மருந்தே துணை, பித்தத்துக்கு இஞ்சியே துணை. சொல்றோம்ல வீட்டில் பித்தத்துக்கு இஞ்சியே துணை என்றால் பித்தத்தை வளர்ப்பதற்கு துணை, பித்தத்தை நீக்குவதற்கு துணை. அதுபோல மரத்துக்கு மகதே துணை என்றால் மரத்தை நீக்குவதற்கு அன்பே துணை என்று அர்த்தம். அதான் ராமன் ராவணன் எல்லாம் போட்டு விட்டு நின்ற பிறகு இன்று போய் போர்க்கு நாளை வா என்றான். இவன் சொல்றது இவனுடைய பெருந்தன்மை, இவன் அன்பு காட்டி பார்க்கிறான். அவன் உண்மையா என்ன பண்ணியிருக்கவனும் வந்திருக்கப்படாது, போர்க்கு வந்திருக்கப்படாது. அன்புக்கு வந்திருந்தானா இருந்தா அது பாசை சரியா இருந்திருக்கும், முடியலே போர்க்கு வந்தான், அதுக்கு பிறகு அவனுடைய பாசை. தமிழ்ல நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க, திருக்குறளை படிக்கிற பொழுது சரியா படிக்க வேணும். சில பேர் பிழையா படிச்சுட்டு நட்டப்பட்டு கொண்டு தமிழ்ல பிழை சொல்லி கொண்டிருக்கிறார். திருவள்ளுவருடைய உரை என்பதை உரையில வாசி படியுங்க.
அன்போடு இயந்த வழக்கு என்பர், அன்போடு பொருந்துதற்கு வந்த நெறியின் பயன் என்று.
பொருந்துதற்கு வந்த நெறியின் பயன், இயந்த என்பது பொருந்திய என்று அர்த்தம் அல்ல, பொருந்துதற்கு வந்த நெறியின் பயன் என்கிறார். ஒன்று இன்னொன்றாக உரைக்கப்பட்டதால் அதை உபசாரம் என்று சொல்லுகிற முறையிலே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்.
இயைந்த என்பது உபசார வழக்கு,
இயைந்த என்பதற்கு பொருந்திய என்று சொல்லிவிடலாம். பொருந்துவதற்கு வந்த பயன், நெறியின் பயன் என்று சொல்லுகிறதுனாலே ஒன்று இன்னொன்றாக உரைக்கப்பட்டபடியால் உபசார வழக்கு.
வழக்கு ஆகுபெயர்,
வழக்கு என்பதற்கு அன்போடு இயந்த வழக்கு என்ப, வழக்குக்கு என்ன என்ன எழுதுகிறார்? நெறியின் பயன் என்று. அதேதான் அங்கேயும் இதுதான், அதாவது ஒன்று இன்னொன்றாக சொல்லப்பட்டபடியால் அதை ஆகு பெயராகவும் கொள்ளலாம் என்கிறார்.
உடம்போடு இயைந்தல்லது அன்பு செய்யலாகாமையின் அது செய்தற் பொருட்டு இத்தொடர்ச்சி உள்ளதாயிற்று என்பதாம்.
அப்போ உயிர் உடம்போடு சேர்ந்தது, அன்பு செய்ய வேண்டும் என்று தேவை இருக்கிறது, உடம்பு இல்லாமல் செய்ய முடியவில்லை, ஆகவேதான் உயிர் உடம்போடு சேர்ந்தது. அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஒரு வேலை செய்ய வந்ததே இதற்காகத்தான் என்ற நிலைமையில் அதை செய்யாமல் நீ மெனக்கெட்டு வாழ்ந்து போனால் வந்ததனுடைய பயனே அற்றுப்போகும் என்று மறைமுகமாக சொல்கிறார். சேர்ந்து வந்த இப்ப திருக்குறள் படிப்பதற்காக வந்தோம், வந்து திருக்குறள் படிக்காம விட்டால் வந்ததனுடைய பயன் அற்று போய்விடுமே. அதுபோல உடம்போடு உயிர் பொருந்தி வந்தது அன்பு செய்வதற்காக. நீ அன்பு செய்யாமல் என்னதான் வாழ்ந்து விட்டாலும், பத்து மாடி வீடு கட்டுகிறாய், யார் கார் வாங்குகிறாய், அன்பு செய்ய தவறி விட்டாய் என்றால் வந்ததன் நோக்கமே இழந்ததாக போய்விடும் என்பதை அழுத்தி சொல்லுகிறார்.
உடம்போடு இயைந்தல்லது அன்பு செய்யலாகாமையின் அது செய்தற் பொருட்டு இத்தொடர்ச்சி உள்ளதாயிற்று என்பதாம். ஆகவே இத்தொடர்ச்சிக்கு பயன் அன்புடைமை என்று ஆயிற்று.
உடம்பும் உயிரும் சேர்வதான அந்த தொடர்ச்சிக்கு பயன் அன்பு செய்வதே என்பது ஆயிற்று. அன்புக்கான அடையாளம் சொன்னார், அன்புள்ளவர்களுக்கான அடையாளம் சொன்னார். மூன்றாவது குறளிலே அன்பு செய்வதுதான் பிறவியினுடைய பயன் என்று சொல்லியிருக்கிறார்.
குறள் 74. அன்பீனும் ஆர்வம் உடைமை அது இனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. உரை:
ஒரு பசு கன்று போடும், பிறகு அந்த கன்று வளர்ந்து பசுவான உடனே இன்னொரு கன்று போடும். அதுபோல அன்பு ஆர்வம் என்கின்ற கன்றை போடுமா? அந்த ஆர்வம் வளர்ந்து நட்பு என்கின்ற கன்றை போடுமா? அப்போ மாட்டு பண்ணை வைக்க விரும்பினால் முதலிலே ஒரு மாட்டை வள. அப்போ அதுபோல அன்பை உருவாக்கி கொண்டால் மற்றவர்கள் மேலே ஆர்வம் பிறக்கும், ஆர்வத்தை உண்டாக்கி கொண்டால் நட்பு பிறக்கும். நட்பை பற்றி சொல்லுகிற பொழுது நாடாச்சிறப்பு என்றார். நட்பெண்ணும் நாடாச்சிறப்பு, அது என்ன நாடாச்சிறப்பு என்றதுக்கு விளக்கம் சொல்ல போகிறார் பரிமாறலகர்.
அன்பீனும் ஆர்வமுடைமை அது இனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. உரை: அன்பு ஆர்வமுடைமை ஈனும், ஒருவனுக்கு தொடர்புடையார் மாட்டு செய்த அன்பு அத்தன்மையால் பிறர் மாட்டும் விருப்பமுடைமையை தரும்.
இது பாருங்க, உரை உரையில இருக்கிற மாற்றங்களை கவனிங்க. கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் அதிருது. உரையில இருக்கிற வித்தியாசத்தை கவனிக்க வேணும். அன்பீனும் ஆர்வமுடைமை, நாங்க உடனே என்ன சொல்வோம்? ஒரு இப்ப நானே சொன்னேன், என்ன சொன்னேன், ஒருவர் மேலே அன்பு வைத்தால் அவர் மேலே ஆர்வம் உண்டாகும். பரிமளகர் அப்படி சொல்லவில்லை. ஒருவர் மேலே நீ அன்பு வைத்தால் அவர் சார்ந்த மற்றவர்கள் மேலும் உனக்கு ஆர்வம் உண்டாகும் என்கிறார். அதுதான் உண்மை. அன்பீனும் ஆர்வமுடைமை, அதுக்கு உரை எழுதுகிற பொழுது என்ன எழுதினார் படிங்க திருப்பி.
அன்பு ஆர்வமுடைமை ஈனும், ஒருவனுக்கு தொடர்புடையார் மாட்டச் செய்த அன்பு அத்தன்மையால் பிறர் மாட்டும் விருப்பமுடைமையை தரும்.
ரெண்டு விதமான அன்புண்டு. ஒன்றுக்கு அன்பு என்று பெயர், ஒன்றுக்கு அருள் என்று பெயர். இது நான் பல தரம் சொன்னதுதான். அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், தொடர்புடையாரிடத்து செய்வது அன்பு, தொடர்பிலாரிடத்தும் செய்வது அருள். இப்போ நான் இது பல தரம் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களிலே ஒருத்தர் இதில் விழுந்து விட்டால் எனக்கு மனம் துடிக்கிறதா, அது அன்பு. தென்னாப்பிரிக்காவிலே ஒருத்தர் விழுந்து விட்டால் எனக்கு மனம் துடித்தால் அதுக்கு அருள். ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பே இல்லை. இப்போ இந்த அன்பு அருள் என்று ரெண்டு இருக்கிறது. முதலிலே நீங்கள் ஒருவர் மேலே அன்பு செய்தால் பிறகு அந்த அன்பு தொடர்புடையாரிடத்தும் பரவும். நீங்கள் பண்ண அன்பீனும் ஆர்வமுடைமை, முதல் அன்பு ஒருவர் மேலே அன்பு வைக்கிறீர்கள், அவர் மேலே உங்களுக்கு ஆர்வம் உண்டாகிறது. பிறகு என்னாகும் என்று கேட்டால் அவர் சார்ந்த விடயங்களிலும் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அதுதான் இந்த அன்பினுடைய தொடர்ச்சி என்கிறது. நான் இப்போ சும்மா சொல்றது பாருங்க, ஒருத்தர் அதில் வந்தார், வந்து தவறி விழுந்துட்டார். எனக்கு ஒரு பதட்டமும் இல்லை, ஒரு பதட்டமும் இல்லை. உண்மையாக சொன்னால் பதட்டம் இல்லை, என்ன சொல்ல போனால் ஒரு வேடிக்கையாக இருந்தது. பொதுவாக ஒருத்தர் விழுந்தால் மற்றவர்கள் சிரிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அது ஒரு வேடிக்கையாக இருக்கும். மற்றவன் எப்போ விழுவான் சிரிக்கலாம்ன்றது தானே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதியார் சொல்லுகிறார், அது பஞ்சாலி சபத்திலே சொல்லுகிற பொழுது துரியோதனன் சொன்னான், அரண்மனையை கட்டி என்னை பார்க்க கூப்பிட்டார்கள், அதில் தெரியாமல் நான் விழுந்துட்டேன். பாஞ்சாலி சிரித்தால் அந்த கோபத்தை என்னால் மறக்க முடியவில்லை என்றான். அதுக்கு திருதராட்டன் அவனை ஆறுதல் படுத்த சொல்லுகிறான். அந்த பாரதியார் கூற்று, திருதரன் சொல்வான், தடுக்கி விழுந்தவர் தம்மையே பெற்ற தாயும் சிரித்தல் இயல்பன்றோ. ஒரு பிள்ளை டக்குன்னு தடுக்க விழுந்துட்டா பெற்ற தாய் கூட ஒருக்கா சிரிச்சிருவாள், அது ஒன்றும் அது வெறுப்புல இல்லை. அது பாரதியார் சொல்ல, தடுக்கி விழுந்தவர் தம்மையே பெற்ற தாயும் சிரித்தல் இயல்பன்றோ, எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவருடைய சிரித்ததால் உன்னில் பகை வச்சிருக்கிறார்கள் என்று நினைக்காதே என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நமக்கு ஆர்வம் உடையவர்கள், இப்போ இங்கே ஒருத்தர் போய் போய் அதில் விழுந்தார், எனக்கு ஒன்றும் என்னுடைய உள்ளத்தில் உண்மையை சொல்லப்போனால் பாதிப்பு இல்லை. இப்போ இது இது நடந்தது இன்றைக்கென்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒருவருக்கு விழுந்தார், நமக்கு சிரிப்பு ஒன்றும் அக்கறை இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு பிறகு எங்கள் வீட்டு பெண்ணே அவர்கள் வீட்டில் இருந்த பையனுக்கு திருமணம் பேசி வந்தார்கள். அது கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அவர் சம்பந்தி ஆகிவிட்டார். இன்றைக்கு அவர் விழுந்தா என்ன நெஞ்சு துடிக்கிறது. 2 மாதத்துக்கு முதல் எனக்கு துடிக்கவே இல்லை, இன்றைக்கு அவர் விழுந்துட்டார் துடிக்கிறது. அது அல்லது அவரோட சார்ந்த ஒருத்தர் விழுந்து விட்டால் துடிக்கிறது. என்ன தெரியுமா, என் மேலே அன்புள்ளவர்களுக்கு எனக்கு ஆர்வம் உண்டாகிறது. இப்போ எனக்கு என் பிள்ளையிலே ஆர்வம், பிள்ளையிலே ஆர்வம் என்றபடியால் கல்யாணம் பண்ணின கணவனிலே ஆர்வம், கணவனிலே ஆர்வம் என்றபடியால் அவரை பெத்த அப்பாவிலே ஆர்வம். இப்படி அன்பு ஆர்வத்தை வளர்த்து கொண்டே போகும். அதைத்தான் அன்பீனம் ஆர்வமுடமை என்று, அவர் தொடர்புடையார் மட்டும் ஆர்வத்தை உருவாக்கும். அப்படி நான் எப்போ அவர் விழுந்தோனே நான் துடிக்கிறேனோ, அவருக்கு என் மேலே ஒரு நட்பு வந்துவிடும். நட்பெல்லாம் ஒன்றும் ரெடிமேடாக பிறக்கிறது இல்லை பாருங்க, ஹலோ சொல்லி கையை குலுக்கி வர்றது இல்லை. இப்படி இந்த உணர்வுகளாலே வரும். அவர் மேலே எனக்கு ஒருவர் மேலே ஆர்வம், அவரை தார்ந்த ஒன்னொருத்தர் மேலே அது ஆர்வமாக பதியும். பதிஞ்ச உடனே அவருக்கு என் மேலே ஒரு பற்று வந்துவிடும், அது நட்பாக விரியும். இந்த வேலையை அன்புதான் முதல் நிலையாக நின்று செய்கிறது என்கிறார். இப்ப படி இங்க திருப்பி குறளையும் படிச்சு உரையும் படிச்சு உரை குறிப்புக்கு போங்க.
அன்பீனும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு ஆர்வம் உடைமை ஈனும் ஒருவனுக்கு தொடர்புடையார் மாட்டு செய்த அன்பு அத்தன்மையால் பிறர் மாட்டும் விருப்பமுடைமையை தரும். அது நண்பென்னும் நாடா சிறப்பு ஈனும் அவ்விருப்பமுடைமைதான் அவர்க்கு பகையும் நொதுமலும் இல்லையாய் யாவரும் நண்பு என்று சொல்லப்படும் அளவிறந்த சிறப்பினை தரும்.
அந்த இடத்தை விளங்க வேணும். உறவு முறையை தமிழர்கள் 3 பிரித்தார்கள். தமிழர்கள் இந்த பிரிப்பு பண்றதுல ரொம்ப கெட்டிக்கார்கள். பிரிச்சா பிரிச்சதுதான், சுவை 6 என்று பிரித்தார்கள். நீங்க 7வது சுவை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது, 6 சுவை தான். அப்ப 1000 வகையான சமையல் பண்ணுகிறோம் என்றால் சுவைகளை ஒன்றோடு ஒன்று கலந்து வேற சுவை உண்டாக்கலாம். இதை வேற அடிப்படை சுவை 6 தான், அது நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த பிரிவுகளிலே இவர்கள் உறவுகளை 3 பிரித்தார்கள். அது என்னவென்றால், 1 நட்பு, அது ஒரு உறவு. நட்பு என்பது ஒரு உறவு, உங்களுக்கும் எனக்கும் நட்பு. அடுத்தது பகை, பகையும் உறவுதான். அதை நான் நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு திடீரென்று தென் அமெரிக்கால ஜோனோட பகை வருமா? என்னமோ இன்னைக்கு தென் அமெரிக்காவே வரு, ஏதோ ஒரு நாட்டில் இருக்க ஒரு ஜோனோட எனக்கு பகை வர காரணம் இல்லை, எனக்கு உங்களோட தான் பகை வரும். ஏனென்றால் நட்பு இருக்கிறபடியால் தான் பகை வரும். ஆகவே பகை என்பதும் ஒரு உறவு தான், அதை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பகை என்றால் உறவில்லை என்று நினைக்காதீர்கள், உறவினுடைய விகாரம்தான் பகை. தொடர்பே இல்லாதவரோடு எப்பயாவது எங்களுக்கு பகை வருமா? தொடர்பு இல்லாதவரோடு ஒருவருக்கும் பகை, தொடர்பு இருந்தால்தான் பகையும் வரும். ஆகவே எப்படி நட்பு ஒரு உறவோ, பகையும் ஒரு உறவு தான். 3வது ஒரு நிலை இருக்கிறது, அதுவும் ஒரு வகை உறவு என்பதை வரிசைக்குள்ளே சேர்க்கிறார்கள். நட்பும் இல்லை பகையும் இல்லை, எனக்கு உங்களோடு நட்பும் இல்லை. ஒரு புது மனிதனை காணுகிறேன், எனக்கு அவனோடு நட்பும் இல்லை பகையும் இல்லை. பார்வை அளவிலே அவன் எனக்கு ஒரு உறவாக இருக்கிறான், அவ்வளவுதான். அவன் பற்றி எனக்கு எந்த உணர்ச்சி பிரதிபலிப்பும் இல்லை. அது அப்படிப்பட்ட உறவை நொதுமல் என்ற சொல்லாலே சொல்லுவோம். இப்ப இந்த சொல்லுகளெல்லாம் பிரயோகத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை, எங்களுக்கு நட்பு பகைதான். நொதுமலா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், எந்த உறவும் இல்லாமல் இருப்பார்கள். நாகரிகம் வளர 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 நாங்கள் எல்லோரும் நொதுமலாளர்களாகத்தான் ஆகி கொண்டிருக்கிறோம். ஊர்ல இருக்கிற பொழுது 1 நட்பு இருந்தது அல்லது பகை இருந்தது. அவனை கண்டா சிரிக்காம போவோம், சிரிக்காம போகணும்ன்றே சிரிப்பு வந்தாலும் சிரிக்காம போவோம். ஆனா பகையை காட்டுவதற்கு அது ஒரு வழி, அது கூட பரவாயில்லை. அப்படி பகையை நீ முறைச்சு கொண்டு போகிறாயா, உனக்கும் அவனுக்கும் உறவு இருக்கிறது என்று அர்த்தம். நொதுமல் என்பது தொடர்பே இல்லை என்கிற ஒரு நிலை, சும்மா நீயும் இருக்கிறோம் நானும் இருக்கிறோம் எங்களுக்கு தொடர்பே இல்லை. இப்படி உறவை 3 பிரித்தார்கள். திருவள்ளுவர் சொல்லுகிறார், உனக்கு அன்பு இருந்தால் முதல் ஒருவரிலே ஆர்வம் வரும், அந்த ஆர்வம் இருந்தால் அவர் சார்ந்த இடத்திலும் உனக்கு ஆர்வம் வரும். அப்படி ஆர்வம் நீ காட்டத் தொடங்கிவிட்டால் நட்பு என்ற ஒரு உறவு இருக்குமே தவிர பகையோ நொதுமலோ உனக்கு இருக்காது என்கிறார். நீ ஆர்வம் காட்டத் தொடங்கிவிட்டால் அவர் உன்னில் அன்பு காட்டுவார், அன்பு காட்டினால் உனக்கு நட்பு இருக்கும், உனக்கு பகை என்ற பெயரே இருக்காது, நொதுமல் என்ற பெயரே இருக்காது. அதை சொல்லுகிறார் இந்த உரையிலே, படியுங்கள்.
அது நண்பு என்னும் நாடா சிறப்பு ஈனும், அவ்விருப்பமுடைமைதான் அவர்க்கு பகையும் நொதுமலும் இல்லையாய் யாவரும் நண்பு என்று சொல்லப்படும் அளவிறந்த சிறப்பினை தரும்.
அளவிறந்த நாடா சிறப்புக்கு என்ன உரை எழுதுகிறார்? அளவிறந்த சிறப்பினை தரும். சிறப்பு என்று போட்டால் சிறப்பினை தரும், நாடா சிறப்பு என்றபடியால் அளவிறந்த சிறப்பினை தரும் என்று எழுதுகிறார்.
உரை குறிப்பு. உடைமை உடையனாம் தன்மை.
உடைமை என்பது அன்பீனும் ஆர்வம் உடைமை. ஒன்றை ஆர்வத்தை உடையனாம் தன்மையை உடைமை என்று எழுதியிருக்கிறார்.
யாவரும் நண்பாதல் எல்லா பொருளும் எய்துதற்கு ஏதுவாகலின் அதனை நாடா சிறப்பு என்றார்.
இது ரொம்ப முக்கியமான விஷயம். நட்பின் நட்பை சொல்லுகிற பொழுது நாடா சிறப்பு என்று ஒரு அடை கொடுத்து சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைகள் இருக்கின்றன. என்னதான் நீங்கள் முயற்சித்தாலும் எல்லா தேவையையும் நீங்கள் நிறைவேற்ற முடியாது. நீங்கள் எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் திடீர்னு விழுந்துட்டீர்கள் என்று வையுங்கள், ஆள் இல்லாத இடத்துல விழுந்து விட்டு தூக்கி விட ஒருத்தன் தேவை தானே, கோடீஸ்வரன் காசு வந்து தூக்குமா? அப்போ எல்லாருக்கும் தேவைகள் இருக்கின்றன. இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நட்பை விட சிறந்த கருவி வேறு எதுவும் இல்லை. எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், அவன் சொல்லுவான், இந்த உலகத்தில் ரொம்ப குறைவான கஷ்டம் என்பது பணத்தாலே வருகிற கஷ்டம்தான் என்று சொல்லுவான். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும், பண கஷ்டம் தானே பெரிய கஷ்டம் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். அதுக்கு அவன் சொல்லுவான், ஒன்றும் இல்லை, நண்பர்கள் நாலு பேர் இருந்துட்டால் கடன் வாங்கி அந்த துன்பத்தை தீங்கிடலாம். இப்போ எனக்கு விழுந்து கால் முறிஞ்சிட்டுன்னு வையுங்க, நீங்கள் நாலு பேர் எனக்கு கடனாக இந்த நோவை மாற்றுங்கன்னா மாறாது. மற்ற துன்பங்கள் நானே அனுபவிக்க வேண்டி இருக்கும். பொருளால் வர்ற துன்பம், நல்ல நண்பர்கள் ஒரு பத்து பேர் இருந்துட்டா இந்த நான் தர்றேன்டா நான் தர்றேன்டான்னு எல்லாரும் தருவார்கள், அந்த துன்பம் குறைஞ்சு போய்விடும். சிறப்பு நட்பை நாடா சிறப்பு என்று சொன்னதற்கு காரணம் சொல்லுகிறார் பிரேமழகர், நல்ல நட்பிருந்து விட்டால் இவனுக்கு என்னென்ன குறை இருக்கிறதோ அந்த குறையை எல்லாம் அவன் நிற்பான். நடந்து கால் நடந்து முடிஞ்சு போச்சா, நடக்க முடியலையே, அவன் கொண்டு தோல் தருவான், என் தோல் பிடிச்ச நட என்று. அப்போ நல்ல நட்பிருந்து விட்டால் எல்லா குறையையும் அந்த நட்பே நீக்கும். நல்ல நட்பிருந்து விட்டால் அண்டர்லைன் பண்ணி கொள்ள வேணும், எல்லா குறையையும் நீக்கும் என்றபடியால் தான் அதனை நாடா சிறப்பு என்று சொன்னார் என்கிறார்.